தென்றலே வாராயோ, இன்ப சுகம் தாராயோ, தென்றலே வாராயோ, இன்ப சுகம் தாராயோ.
இது நியூசிலாந்து தமிழ்ச் சங்கத்தின் தமிழ் தென்றல் வானொலி. வாரம் தோறும் காலை ஞாயிறுகளில் உங்களை வந்தடைய காத்திருக்கின்றது தமிழ் தென்றல். இன்றைய நாள் எல்லோருக்கும் இனிதான நாளாக அமைய வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வேண்டிக் கொண்டு வணக்கம் கூறி நிகழ்ச்சிக்குள் செல்கின்றேன்.
இன்றைய பொன்மொழிகள் வழங்குபவர் திருமதி புஷ்பராணி நடராஜா அவர்கள்.
தமிழ் தென்றல் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். சந்தோஷமான மனிதன் மனதை ஒருவன் வைத்திருக்கும் நிலையை பொறுத்தே அவன் அடையும் சந்தோஷம் இருக்கிறது. உண்மையான சந்தோஷம் என்பது நம்முள்ளே இருக்கும் ஒரு தன்மையால், வாழ்வை பற்றி ஒரு சிந்தனையால் ஏற்படுகிறது. திருப்திக்கான வழிமுறைகள் நம்முடையே இல்லாவிட்டால், பொருளாதார வெற்றிகள் முதல் எவ்வளவு வெற்றிகள் இருந்தாலும் அது நம்மை மகிழ்விக்காது. எதையாவது செய்வது, எதையாவது நேசிப்பது, எதையாவது நம்புவது, இவைதான் வாழ்வில் சந்தோஷத்துக்கான அடிப்படை தேவைகள். எவ்வளவு முறை தோல்வி பெற்றாலும் நீங்கள் வெற்றி பெற பிறந்தவர்கள். ஒரு காரியத்தை நன்கு செய்வதே அதன் வெகுமதிதான். சந்தோஷம் என்பது பெரும்பாலும் கடும் உழைப்பால் ஏற்படுகிறது. வெறும் சிந்தனை உணர்வு அல்லது உணர்ச்சியை அப்படியே சந்தோஷமாக அனுபவித்து விடலாமென்று கற்பனை செய்வது சிலர் செய்யும் தவறாகும். அழகை அருந்த முடியுமா? சந்தோஷத்தை போராடி பெற வேண்டும். அது மனிதர் வேலை செய்வதை விரும்புகிறது. தன்னிடம் இல்லாததற்காக வருந்தாமல் தன்னிடம் இருப்பதற்காக சந்தோஷமாக இருப்பவனே புத்திசாலியான மனிதன். ஒவ்வொரு தலைமுறையும் பழமை தனக்கு தந்த புதியலை சந்தோஷமாக அனுபவிக்கிறது. பிறகு புதிய சொத்துக்களை அப்புதியலை சேர்த்து பெரிதாக்கி எதிர்கால தலைமுறைக்கு வழங்குகிறது. நன்றி, வணக்கம்.
இலக்கிய சாரம். வழங்குபவர் மருத்துவ கலாநிதி ராசநாதன் அவர்கள்.
வணக்கம் நேயர்களே, முதலில் குரல் விளக்கம் கேட்போம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பிரும் அப்பொருள் வைப்பொருள் காண்பது அறிவு. எத்தனையோ பேர் எம்மிடம் வந்து பல விடயங்களை சொல்வார்கள், வெவ்வேறு வகையான மக்கள். ஆனால் அந்த உண்மையை கண்டு அறிவதுதான் அறிவு. கண்டு ஆய்வு செய்து அதனுடைய உண்மையை காண்பதுதான் அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பிரும் அப்பொருள் வைப்பொருள் காண்பது அறிவு. அதே நேரத்தில் தமிழில் ஒரு பழமொழி இருக்கின்றது, கண்ணால் கண்டதும் பொய், காதால் கேட்டதும் பொய், ஈர விசாரித்து அறிந்ததே உண்மை. இந்த பழமொழி அந்த குரலின் கருத்தை அழகாக சொல்கின்றது. அடுத்ததாக இன்று பட்டினத்தாரை பற்றி ஒரு சிறு கட்டுரையை கேளுங்கள். பட்டினத்தார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர். ஆவிரிப்பூ பட்டினத்தில் கப்பல் வணிகராக திகழ்ந்தார். அவருடைய மகன் மருதவாணன் கடல் கடந்து வாணிபம் செய்து திரும்பி வந்தார். ஒன்னும் பொருளும் கப்பலில் இருக்கும் என பட்டினத்தார் கப்பலை பார்த்தபோது அதில் வரட்டிகள் தவிடு நிறைந்த பொதிகள் இருந்தன. பட்டினத்தார் திகைத்தார். மகனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதோ என அஞ்சினார். அவனுக்கோ அவனால் பிறருக்கோ தீங்கு எதுவும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்று ஓர் அறையில் அடைத்து பூட்டினார். கலங்கிய உள்ளத்தோடு மீண்டும் அறையை வந்து பார்க்கையில் மகன் இல்லை, ஒரு சிறு பெட்டி இருந்தது. அதில் காதறிந்த ஊசியும் நூலும் ஓலை சுவடியின் நடுக்களும் இருந்தன. ஓலையில் காதற்று பயனற்று போன ஊசி கூட இறுதியில் நாம் செல்லும் மறு உலக வாழ்க்கைக்கு துணையாக வராது. காதற்று பயனற்று போன ஊசி கூட இறுதியில் நாம் செல்லும் மறு உலக வாழ்க்கைக்கு துணையாக வராது. இதை பார்த்த பட்டினத்தாருக்கு அறிவு வந்தது. அவர் துறவை மேற்கொண்டார். தாம் சேர்த்து வைத்த செல்வத்தை பலருக்கு இலவசமாக வழங்கினார். பட்டினத்தார் என்று புகழ் பெற்ற அந்த பெருஞ்செல்வர் கோவணம் தரித்து பிச்சை ஏற்று இறைவன் அடியே சிந்தித்து ஊரில் சுற்றித் திரிந்தார். இதை கேள்வியுற்ற மன்னன் இவரை காண வந்தார். உடவை சுருக்கி உருமாறியிருந்து அடிகளை கண்டு, ஏன் ஐயா இவ்வாறு செய்தீர் என்று மன்னன் கேட்டார். அப்போது பட்டினத்தார் அவனுக்கு அறிவுரை கூறினார். பட்டினத்தடிகள் குடியிருந்த வீட்டை கொளுத்துவேன் என கூறி காவிரிப்பூ பட்டினத்திலேயே தங்கினார். அதன் பொருள் புரியாத மக்கள் இவர் பித்தரோ என ஐயுற்றனர். பட்டினத்தாரை பெற்றெடுத்த அன்னை இறந்தாள். கருவாய் குடியிருந்த வீடு அவள் மணி வயிறு தானே. அன்னையின் சடலத்துக்கு தீமூட்டி குடியிருந்த வீட்டை கொளுத்தினார். தாய்ப்பாசம் துறக்க முடியாத ஒன்று என்பதற்கு பட்டினத்தாரின் செயலே சான்றாகும். தாய்க்கு அரிசி போடும் போது பட்டினத்தார் உள்ள முருக கண்ணீர் பெருக கதறி பாடிய பாடல் தமிழ் இலக்கியத்தில் என்று மொழித்து உயிரை பிடியும் இசையாகும். பெண்ணை கொஞ்சி மகிழ்ந்து நெஞ்சில் ஊற்றெடுக்கும் அன்பை சொறிந்து சுவையுள்ள தேனே அழியா இன்பம் தரும் அமுதே, பெரும் செல்வத்திற்கு அரசு என்றெல்லாம் அழைத்த என் தாய்க்கு வரிசையிட்டு பார்த்து மகிழாமல் பிறந்த பின் வாய்க்கரசி இட்டேனே என்று கதறி அழுதார். தாய்ப்பாசம் முற்றும் துறந்த துறவியையும் பற்றி நிற்கும் ஆற்றல் வாய்ந்தது என்பதனையும், ஏ மனிதா, உலகை பெற்ற ஆண்டவனை சேர்வதற்கு நீ முயன்றாலும் உலகில் உன்னை பெற்ற தாயை மறக்காதே என்ற போதனையையும் பட்டினத்தாரின் வாக்கும் வாழ்வும் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. அவர் பாட்டை பார்ப்போம். அரிசியோ நான் இடுவேன் ஆத்தாள் உரக்கு, வரிசையிட்டு பார்த்து மகிழாமல் உருசியுள்ள தேனே அமிர்தமே செல்வ திரவியம் பூமானே என அழைத்து வாய்க்கு. இது மிகவும் நெஞ்சை உருக்கும் ஒரு பாட்டு. பட்டினத்தடிகளின் சமாதி திருவொற்றியூரில் இருக்கின்றது. அவர் பிறந்த காவிரி பூம்பட்டினத்திலும் நகரத்தார்கள் ஒரு மடம் அமைத்து ஆண்டுதோறும் பட்டினத்தார் நினைவாக விழா நடத்துகின்றார்கள். பட்டினத்தால் பாடல்கள் செத்த வீட்டில் பாடப்படுகின்றன. அவர் நாம் கூறிய பாட்டை விட பல அரிய பாட்டுகளை எழுதியுள்ளார். நேயர்களே, இதுவரை நீங்கள் குரல் விளக்கவும் பட்டினத்தாரை பற்றி ஒரு கட்டுரையும் கேட்டீர்கள். நன்றி, வணக்கம் நேயர்களே.
மலரும் கொடியும் பெண்ணென்பார், மதியும் நதியும் பெண்ணென்பார். மலரும் கொடியும் பெண்ணென்பார், மதியும் நதியும் பெண்ணென்பார்.
மலரும் கொடியும் நடப்பதில்லை,
அவை மணம் தர என்றும் மறப்பதில்லை.
மலரும் கொடியும் நடப்பதில்லை,
அவை மணம் தர என்றும் மறப்பதில்லை. மலரும் கொடியும் பெண்ணென்பார், மதியும் நதியும் பெண்ணென்பார். கோவிலில் விளங்கும் சிலை போலே என் புலத்தில் விளங்கும் திருமகளே. கோவிலில் விளங்கும் சிலை போலே என் குலத்தில் விளங்கும் திருமகளே.
கோவில் கிளைகள் நடப்பதில்லை, கோவில் கிளைகள் நடப்பதில்லை,
அதையை குறையன கலைகள் வெறுப்பதில்லை. மலரும் கொடியும் பெண்ணென்பார், மதியும் நதியும் பெண்ணென்பார். மனம் தவழும் பூமகளே என் சிந்தையில் மலர்ந்த தாமரையே. தேன் மனம் தவழும் பூமகளே என் சிந்தையில் மலர்ந்த தாமரையே.
தாமரை மலரும் நடப்பதில்லை, தாமரை மலரும் நடப்பதில்லை,
அதை பழவும் கதிரவன் வெறுப்பதில்லை.
நெஞ்சினில் ஒன்றாய் நிறைந்து விட்டோ,
நினைவினில் குறைகள் வருவதில்லை.
நெஞ்சினில் ஒன்றாய் நிறைந்து விட்டோ,
நினைவினில் குறைகள் வருவதில்லை.
கண்களில் ஒன்றாய் கலந்து விட்டோ,
இனி காட்சிகள் வேறாய் தெரிவதில்லை.
கண்களில் ஒன்றாய் கலந்து விட்டோ, இனி காட்சிகள் வேறாய் தெரிவதில்லை. மலரும் கொடியும்
அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். அண்மையில் ஒரு புத்தகம் படித்துக் கொண்டிருந்தேன். அதில் சாக்ரட்டிஸ் பற்றி ஒரு நல்ல செய்தி. சாக்ரட்டிஸ் இடத்துல வந்து ஒருவர் ஏதோ ஒரு தகவல் சொல்ல வந்திருக்காரு. அவருடைய சீடரை பற்றிய ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும்னு ஆசையா பரபரப்பா வந்து சொல்ல வந்திருக்கார். உங்க சீடரை பத்தி ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னு உடனே சாக்ரட்டிஸ் கேட்ட முதல் கேள்வி, இரு, நீ சொல்றத நான் கேட்டுக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு மூணு கேள்வி கேட்கணும், அதுக்கு பதில் சொல்லு, பிறகு நான் கேட்டுக்கிறேன். சரி கேளுங்க. என்னுடைய சீடனை பத்தி நீ இப்ப சொல்ல போற செய்தி நீ நேரடியாகவே தெரிந்து கொண்டதா, அல்லது யாரோ யாரிடத்திலேயோ சொல்லி அப்படி செவி வழியா காற்று வாக்கில் உன் காதுக்கு வந்ததா? அதாவது ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனா, உனக்கே அது தெரியுமா, இல்ல யாரோ யாருக்கோ சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்கோன்னு சொல்ல சொன்னாங்கோ அப்படிங்கிற மாதிரி அப்படி சுத்தி இப்படி சுத்தி உன் காதுக்கு வர்ற செய்தியா? உடனே அவர் யோசிச்சு சொன்னாரு, நேரடியா எனக்கு எப்படி தெரிய முடியும், அவரை பத்தி நான் கேள்விப்பட்ட ஒரு செய்தி தான், ஆனா ரொம்ப நம்பகமான இடத்துல இருந்து எனக்கு கிடைச்ச தகவல், அது ஒருபோதும் பொய்யா இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, எனக்கு கண்டிப்பா தெரியும் அது உண்மையா தான் இருக்கணும் அப்படின்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு அவரு இழுக்கிறார். ஓ அப்படியா, சார் 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 ரைட். அது என்னுடைய சீடனை பற்றி நல்ல தகவலா கெட்ட தகவலா? ஒரு வினாடி இப்படியே யோசிச்சார். கெட்ட தகவல் தான், அது ஒண்ணும் சீடனை பற்றி ஒரு நல்ல விஷயம்லாம் சொல்ல முடியாது. அப்படியா, இப்ப நீ சொல்ற தகவலை வந்து நான் கேட்டுட்டா, கேட்டதுக்கு அப்புறம் நான் சந்தோஷப்படுவேன்னு நினைக்கிறியா இல்ல நான் துக்கப்படுவேன்னு நினைக்கிறியா அப்படின்னு? அதை நீங்க கேட்டா ரொம்ப வருத்தப்படுவீங்க, ரொம்ப வேதனைப்படுவீங்க, உங்க மனசு கூட கண்டிப்பா சங்கடப்படும். நிறுத்து, அப்ப என்கிட்ட சொல்லாத, எடுத்த காலிபன். ஏன், என்னுடைய மூன்று அளவுகோல்களிலும் அந்த செய்தி தோற்றுவிட்டது. என்ன ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன், அது சொல்ல முடியாது. நீ கேள்விப்பட்டது, யாரோ சொன்ன உறுதி இல்லாத ஒரு தகவல், ஒரு உறுதியற்ற தகவலை நீ கொண்டு வந்திருக்கிறாய். ரெண்டு, அது நல்ல செய்தியும் அல்ல, அது ஒரு கெட்ட செய்தி. மூன்று, அதை கேட்பதனால் நான் மகிழப்போவதில்லை, துக்கப்பட போகிறேன். நான் என்ன முட்டாளா? ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு செய்தியை, மோசமான செய்தியை கேட்டு வருத்தப்படுகிற அளவுக்கு நான் முட்டாளா? எனக்கு அந்த செய்தி தேவையில்லை அப்படிங்கிறார். உண்மையிலேயே நாம சாக்ரட்டிஸோட மனோநிலை என்னன்னு கொஞ்சம் இங்க ஆராயணும். நாம பாருங்க, மற்றவங்களை பத்திய தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு, உறுதி இல்லாத தகவல்கள் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு பரபரக்கிறது தெரியுங்களா? இப்ப நான் சில பத்திரிகைகள்ல பாக்குறேன், அதாவது யார் யார பத்தியோ ரகசியங்கள், அரசியல்லையும் சரி சினிமாவிலையும் சரி வேற விஷயத்திலயும் சரி, அது என்னமோ நேராவே உட்கார்ந்து பார்த்த மாதிரி அப்படி எழுதுறாங்க. அவர் அவரை கேட்டவுடன் அவருக்கு வியர்த்தது, கர்ச்சிஃபால் ஒட்டி கொண்டார். ரெண்டு பேருமே ரொம்ப பெரியவங்க, ரகசியமா எங்கேயோ பேசுறாங்க. அவங்க ரகசியமா பேசுறத ஒரு பய கேட்டுக்க முடியாது. அத என்னமோ நேர்ல பார்த்த மாதிரி எவ்வளவு போய் பாருங்க, எப்படி போய் சொல்றாங்க பாருங்க. அப்படி கேட்டவுடன் அவர் மென்று மிழுங்கி கொண்டார். யார் யார பத்தியோ ஒரு பத்திரிகையில் இவங்க நேரடியாவே பாத்துக்க முடியாது, அந்த தகவலே காதுக்கு வர முடியாது, அவங்க சந்திக்கிற இடமே அவ்வளவு ரகசியமா இருக்கும், பெரிய பதவியில் இருப்பாங்க, பெரிய இடத்துல இருப்பாங்க. உடனே அவர் கண் மாறியது, உடனடியாக அவர் வெடுக்கென்று கோபப்பட்டு, யார் அங்க போய் நின்ன? அதாவது அந்த ஜேர்னலிசம் அப்படிங்கறதுல அந்த த்ரில் ஏற்படுத்துறதுக்காக, படிக்கிற வாசகனுக்கு ஒரு ஒரு கிளுகிழப்பு உண்டு பண்றதுக்காக, ஏன்னா பக்கத்திலேயே இருந்து பார்த்த மாதிரி அப்படியே ஒரு கேமரா அங்கேயே நின்று ஓடின மாதிரி அப்படிலாம் எழுதுற ஒரு பழக்கம் நமக்கு வந்து பாருங்க, அது பெரிய விஷயம் இல்ல. அதை நம்மால் எப்படி உழுந்து உழுந்து படிக்கிறாங்க பாருங்க. அடுத்தவங்களை பத்திய செய்தி, அடுத்தவங்களை பத்திய தகவல் அப்படின்னா அவ்வளவு ஆசையா, மற்றவங்களை பத்தி இது அதை தெரிஞ்சுக்கணும், இதை தெரிஞ்சுக்கணும், ஒரு பரபரப்பு, ஒரு கிளுகிழப்பு. உண்மையிலேயே ஞானம் என்பது என்ன அப்படின்னு கேட்டான். நீ பிறரை பற்றி தேடி தேடி தெரிந்து கொள்ளுகிற தகவல்களால் எந்த பயனும் இல்லை. நான் இன்னும் கூட ஒரு படி மேல போய் சொல்லலாம். சில பேர் ரொம்ப வியந்து சொல்லுவாங்க, அவர் வந்து கடவுள் மாதிரி, அவருக்கு என்ன ஒரு சக்தி தெரியுமோ, அவர் வந்து அப்படி ஒரு அப்படி கடவுளே தான் அப்படின்னு. இப்படி புகழ்வதாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. சும்மாவது யாரையாவது ஓவரா புகழ்ந்து அவர் அப்பேற்பட்ட கடவுளாக்கும் அப்பேற்பட்ட ஆத்தராக்கும் அப்படின்னா நமக்கு என்ன பிரயோஜனம்? நாம என்ன வளர்ந்துருக்கிறோம்? ஒருவரை புகழ்வதாலும் நமக்கு நன்மை இல்லை. அதே மாதிரி சம்பந்தமே இல்லாதவர்களை இகழுவது, நமக்கு யாருன்னே தெரிஞ்சிருக்காது, யாரும் அவன் திருட்டு பேச நம்ம அப்படித்தான் சார் பண்ணுவான், அவன் அப்படித்தான் சார் பண்ணிருப்பான், அவன் அப்படித்தான் சார் இருந்திருப்பான் அப்படின்னு யாரு? நமக்கு முன்ன பின்ன தெரியாத எத்தனையோ பேரை பத்தி நாம் பலவிதமான அபிப்பிராயங்களை சொல்றோம். இவை எல்லாமே என்னன்னா நம்முடைய மனதினுடைய ஒரு கெட்ட பசிக்கு நாம் போடுகிற தீனிகள். என்ன மனதினுடைய கெட்ட பசி? அந்த மனசுக்கு ஒரு கெட்ட பகுதி ஒன்று உண்டு, மற்றவங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும், மற்றவங்களுடைய இதை பத்தி, அவங்க அந்தரங்கங்கள், அவங்களுடைய ரகசியங்கள், இவற்றையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு அசிங்கமான ஒரு பரபரப்பு நம்ம கிட்ட உண்டு. ஆனா உண்மையான ஞானி பிறரை தோண்டுவதில்லை, பிறரை புகழ்வதும் இல்லை. பெரியோரை புகழ்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. யாரு? புறநானூறு. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வளவு பெரிய மிகச்சிறந்த சிந்தனைய சொல்லி வச்சிருக்கான், பெரியோரை புகழ்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனிலும் இளமே அப்படின்னா. சில பேர் சும்மாவது யாராவது ஒருத்தரை போட்டு வித 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 விதமா புகழ்வது, அப்படி புகழ்வதால் என்ன நன்மை இருக்கு? புகழ்வதும் தவறு, இகழ்வதும் தவறு. ஒருவரை புரிந்து கொள்வது நல்லது, அவர்கள் வெற்றிக்கான ரகசியங்கள் என்ன என்பதை நாம் அறிவது, உணர்வது, ஆழமாக தேடி கண்டுபிடிப்பது கெட்ட பழக்கம் இல்லை, அது நல்லது. ஆனா அணுவுக்கு மீறி ஒருவரை புகழ்வதனால என்ன நடந்து விட போகிறது? மதிப்பது வேறு, புகழ்வது வேறு. ஒருவர் மீது உயர்வான மதிப்பை மனதில் வைத்திருப்பது என்பது வேறு, வெறும் வார்த்தைகளாக வாரி இறைப்பது என்பது வேறு. மதிப்பது தவறு அல்ல, மதிப்பது ரொம்ப அவசியமான ஒன்றுதான். ஆனா அது எப்படி ஒரு புகழ்வது அவசியம் இல்லையோ, அப்படியே இகழ்வது என்பதும் அவசியம் இல்லை. சாக்ரட்டிஸ் சொன்ன வார்த்தை நாம் யோசிக்கணும். இன்னொருவரை பற்றிய தகவல் என்றால் நாம் தெரிந்து கொள்வதில் அவ்வளவு ஆர்வம் காட்டுகிறோம். இப்ப இதுக்கு நேர்மாறா சிந்திச்சு பாருங்க, ஞானிகள் எப்படி வாழ்ந்திருக்காங்க? தன்னை ஆய்வு பண்றாங்க. சிச்சி மனமே உனக்கென்ன வாய் அப்படின்னு ஒரு பழைய பாட்டு இருக்கு. குரு நமசிவாயர் அப்படின்னு ஒரு பெரியவர் பாடின பாட்டு. அவர் என்ன சொல்றாரு, நீ வந்து நல்ல காரியம் பண்ண மாட்ட, நல்ல விஷயம் செய்ய மாட்ட, ஆனா மனசே நீ வெக்கம் இல்லாம ஏதாவது லொடலொடன்னு பேசிக்கிட்டே இருப்ப. தாய்மானவர் கூட ஒரு பாட்டுல சொல்றார், உடம்பெல்லாம் வாயாய் பிதற்றும் அவர் என் போலேங்கிற தன்னை பத்தி, உடம்பெல்லாம் வாயாய் பிதற்றும் அவர் அப்படின்னு. அப்படி சம்மதமே இல்லாத எத்தனையோ விஷயங்களை நாம வந்து இந்த உலகத்துல தேவையில்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சிச்சி மனமே உனக்கென்ன வாய், மனசே நீ ஏன் பேசுற, பேசுறதுல என்ன அர்த்தம் இருக்கு, தன்னை பத்தி பேசுறாங்க, தன்னை பற்றி ஆராய்ச்சி செய்யறாங்க. தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க அப்படிங்கிறார் திருவள்ளுவர். உள்நோக்கிய பயணம், தன்னை ஆய்வது. நான் நேற்று எப்படி இருந்தேன், இன்றைக்கு எப்படி இருக்கிறேன், நாளைக்கு நான் எப்படி இருக்க போறேன், நான் நேற்று என்னென்ன தவறுகள் பண்ணினேன், இன்றைக்கு நான் என்னென்ன தவறுகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நாளைக்கு நான் என்னென்ன தவறு செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட்டணத்தார் ஒரு ஞானி பாடுறார், கல்லாப்பிழை கருதாப்பிழை கசிந்துருகி நில்லாப்பிழை நினையாப்பிழை நீ அஞ்சு எழுத்தை சொல்லாப்பிழை தொழாப்பிழை துதியாப்பிழை எல்லாப்பிழை எத்தனை பிழை எத்தனை பிழை. தன்னுடைய எக்ஸாமினேஷன் பேப்பரை வச்சு தானே திருத்திக்கிட்டே வர்ற ஒரு மாணவன் மாதிரி, பரீட்சை எழுதி வந்த பேப்பரை தானே திருத்தி பாக்குற மாதிரி, தான் லைஃப தானே திருத்தி பாக்குறாரு. நான் எங்கெங்க தப்பு பண்ணிருக்கிறேன், என்னென்ன தப்பு பண்ணிருக்கேன், உண்டதே உண்டு உடுத்ததே உடுத்து எப்ப பார்த்தாலும்.
வணக்கம் நேயர்களே, பாட்டொன்று கேட்போம் நிகழ்ச்சியில் புதிய பாடல்களும் அதன் உருக்கமான வரிகளும் நம்மை ரசிக்காமல் கடந்து செல்ல விடுவதில்லை. அந்த வரிசையிலே இன்றைய பாட்டொன்று கேட்போம் நிகழ்ச்சியில் தெரிவு செய்யப்பட்ட பாடல், நான் பார்த்த முதல் முகம் நீ, நான் கேட்ட முதல் குரல் நீ என்ற பாடல் இடம்பெறுகின்றது. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வலிமை. பாடலை எழுதியவர் விக்னேஷ் சிவன், இசையமைப்பு யுவன் சங்கர் ராஜா, பாடியவர் சித் ஸ்ரீராம். புதிய பாடல்தான் என்றாலும் அதற்கான அந்த பாடலுடைய வலிமை நம்மை அதை உற்று கேட்க வைக்கும். பாடியவரது குரல், இசையமைத்த விதம், பாடலின் பொருள் என்பன எல்லாமே ஒரு ரசிக்கத்தக்க பாடலாக அதன் பொருளோடு அமைந்து வந்திருக்கின்றது. பாடலின் வரிகள், ஒவ்வொரு வரிகளையும் உருவாக்கிய விதம் அதை அனுபவித்தவர்களுக்கு மட்டும்தான் வரும். இந்த கவிஞரும் அவ்வாறே அனுபவித்து இந்த பாடலை எழுதியிருக்கின்றார். ஒரு தாய் தன் குழந்தையிடம் காணும் ஸ்பரிசங்களையும், என்னதான் வளர்ந்தாலும் அவன் குழந்தையாகத்தான் தெரிவான் ஒரு தாய்க்கு என்ற விடயத்தையும் இந்த பாடலில் முழுக்க கவிஞர் சொல்லி சென்றிருக்கின்றார். உதாரணமாக ஓரிரு வரிகளை சொல்லி அந்த பாடலை உங்களுக்காக தருகின்றேன். வளர்ந்தவன் போல தெரிந்தாலும் உன் கண்ணில் நானும் ஒரு குழந்தை, இமைகளுக்குள்ளே அடைகாய்த்தாய் ஆசையோடுதான் அம்மா என் முகவரி நீ, அம்மா என் முதல் வரி நீ, அம்மா என் உயிர் நீ, அம்மா நீயே எனக்கென பிறந்தாய். இப்படியே அந்த பாடல் நீண்டு செல்கின்றது. இதோ உங்களுக்காக வலிமை திரைப்படத்தில் இடம்பெற்ற நான் பார்த்த முதல் முகம் நீ, நான் கேட்ட முதல் குரல் நீ.
நான் பார்த்த முதல் முகம் நீ, நான் கேட்ட முதல் குரல் நீ.
முதல் முகம் நீ, நான் கேட்ட முதல் குரல் நீ, நான் முகழ்ந்த முதல் மலரும் நீ, நான் வாழ்ந்த முதல் அறை நீ, நான் வரைந்த முதல் படம் நீ, நான் விரும்பிய முதல் பெண் போது சிரிக்க வைத்தாய், சிறகுகள் வளர்த்து பறக்க வைத்தாய், சிகரங்கள் ஏற சொல்லி கொடுத்தாய், யாவரோடு நான் வளர்ந்தவன் போல தெரிந்தாலும் உன் கண்ணில் நானும் ஒரு குழந்தை, இமைகளுக்குள்ளே அடை காத்தாய், ஆசையோடு நான் அம்மா
நேர்களே, இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இத்துடன் முடிவடைகின்றது. எனக்கு நிகழ்ச்சி தொகுப்பில் உதவிய அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இன்று உங்களிடமிருந்து விடைபெறுவது ருத்ரா. மீண்டும் அடுத்த வாரம்.